ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கு வந்து நம்ம பகவத்கீதையில நான்காவது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகம் படிச்சோம். அத்தியாயம் நான்கு மதம் ஒன்று. ஸ்ரீ பகவான் உவாச்ச, இமம் விபஸ்வதே யோகம் ப்ரோக்தவானகம் அவ்யயம் விபஸ்வான் மனுவே புனாக மனுவுக்காக அப்ரவீத். ஸோ இந்த ஸ்லோகத்துல வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், அழிவற்ற இந்த யோக விஞ்ஞானத்தை நான் சூரிய தேவனான விவஸ்வானுக்கு உபதேசித்தேன். விவஸ்வான் மனித குலத்தின் தந்தையான மனுவுக்கும் மனு ஸ்வாகு மகாராஜாவுக்கும் இதனை முறையை உபதேசித்தனர். ஸோ இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு வந்து உன்னதமான அறிவு. அறிவு வந்து நிறைய விதத்தில் நம்ம பெறலாம். அறிவு பெறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. எந்தெந்த வழியில அறிவு நமக்கு கிடைக்குது, நாலேஜ் எப்படி நமக்கு கிடைக்குது, புஸ்தகம் படிக்கிறதுனால கிடைக்குது, அப்புறம் ஒருத்தவங்க சொல்லும் போது அதை கேட்கறதுனால நமக்கு கிடைக்குது, அப்புறம் மூணு விதமா கிடைக்கும் அறிவு. வந்து எப்படி கிடைக்குதுன்னா மூணு விதமா, பிரத்யக்ஷா அனுமான ஸ்ருதி. பிரத்யக்ஷான கண்ணால பாக்குறது. இப்போ வந்து இந்த மலை இருக்கு, பச்சை மலை இருக்கு இல்லையா, கண்ணால பாக்குறோம் மலை தெரியுது. ஸோ அப்போ மலை இருக்குன்னு நம்புறோம், ஏத்துக்கிறோம் அந்த மலை இருக்கு அப்படின்னு. இது கண்ணால பெறக்கூடிய அறிவு. பார்த்தோன்னே அந்த மலையை, இங்கே ஒரு மலை இருக்கு, ஒரு பேர் பச்சை மலை அப்படின்னு மலையை பார்த்தோன்னே நமக்கு அந்த மலையை பற்றி அறிவு கிடைக்குது. அதுக்கப்புறம் அனுமானம். அனுமானம்னா வியூகம் பண்ணுறது. வியூகம் பண்ணி பெறக்கூடிய அறிவு அனுமானம். அதுக்கப்புறம் ஸ்ருதி, சாஸ்திரங்கள் வேதங்கள் மூலமாக பெறக்கூடிய அறிவு. இதில் எது முழுமையான அறிவுனா, சில சமயம் கண்ணால் பார்க்கக்கூடிய அறிவு கூட முழுமையாக இருக்காது. நம்ம தூரத்திலிருந்து பார்க்கும்போது மலை வந்து எப்படி தெரியுது, இந்த பச்சை மலையை பார்க்குறோம் இல்லையா, தூரத்திலிருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுது, இப்படி கூர்மை எப்படி இருக்கும் இல்லையா, மலை வந்து கூர்மையா இருக்கும் இப்படி இருக்கும். ஆனா கிட்ட போய் பார்த்தா அப்படியாவா இருக்கு, மேல கூர்மையாவா இருக்கு, மேல பிளாட்டா இருக்கும், மரங்கள் இருக்கு, ஆடு மாடுகள் வீடுகள்லாம் இருக்கு. அப்ப நம்ம கண்ணால பெறக்கூடிய அறிவு வந்து சில சமயம் தவறாயிருக்கும் இல்லையா. நம்ம பார்க்கறோம், பார்க்கும்போது மலையெல்லாம் கூர்மையா இருந்த மாதிரி இருந்தது, ஒரே பச்சையா தான் இருந்தது, ஒண்ணுமே தெரியல. ஆனா கிட்ட போக போக அங்க நிறைய மரங்கள் இருக்கு, நிறைய வீடுகள் இருக்கு, ஆடு மாடுகள் எல்லாம் இருக்கு, வண்டிகள் எல்லாம் போகுது, மனுஷங்கள் எல்லாம் இருக்காங்க, கரெக்ட். அதனால கண்ணால பெறக்கூடிய அறிவு வந்து குறையுடையது, முழுமையானது இல்லை. அப்புறம் இன்னொரு அறிவு எப்படி கிடைக்குது, வியூகம் பண்றது அனுமானம். அனுமானம் எப்படின்னா, மணி என்னாச்சு, 7 மணி ஆக போகுது. இந்த 7 மணிக்கு நம்ம வீட்டு வழியா ஒரு பைக் போகுதுன்னு வச்சுங்களேன். நம்ம நினைப்போம் நம்ம அப்பா தான் வராரு அப்படின்னு நினைச்சு போய் பார்ப்போம், பார்த்தா வேற யாரோ போவாங்க. அப்போ நம்முடைய அனுமானம் வந்து தப்பாயிரு இல்லையா. நம்ம நினைக்கிறது ஒன்று, சிலப்போ யாராவது வந்து பெல் அடிப்பாங்க, நம்ம வீட்டில் வந்து பெல் அடிப்பாங்க, யாரோ வராங்கன்னு போய் நம்ம என்ன நினச்சிப்போம், நம்ம அப்பா தான் வராங்க, இல்லை தங்கச்சி தான் வரா, அண்ணன் தான் வரா, தம்பி தான், யாரோ சொந்தக்காரன் வரான்னு திறந்து பார்த்தா வேற யாராவது வந்திருப்பாங்க, பால்காரங்களோ இல்லை தபால்காரங்க. அப்போ நம்முடைய அனுமானமும் தவறாயிடும். ஆனால் ஸ்ருதி, வேதங்கள் இருந்து பெறக்கூடிய அறிவு வந்து முழுமையானது. வேதங்கள் இருக்கு இல்லையா, பகவத்கீதை, பாகவதம், இதிகாச புராணங்கள். அதனால தான் ஸ்ருதி. ஸ்ருதி அப்படின்னா காதால் கேட்கறது. முதல்ல வந்து வேதங்கள் எழுத்து வடிவில் கிடையாது, இந்த மாதிரி புக்கு கிடையாது. முதல்ல வேதங்கள் வந்து புக்கில் கிடையாது, புக் மாதிரி கிடையாது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து, அதுக்கு முன்னாடி வேத காலத்தில் எப்படின்னா, சீடர் குரு இருப்பாங்க, சீடன் இருப்பாங்க. குரு வந்து ஒரு மந்திரம் சொல்லுவாங்க, சீடன் உடனே திரும்ப சொல்லுவாங்க, அந்தளவுக்கு ஞாபக சக்தி இருக்கு, உடனே சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா, ஸ்ரீ பகவான் உவாச்ச, இமம் விவஸ்வதே யோகம் ப்ரோக்தவானகம் அவ்யயம் விவஸ்வான் மனுவே பிராக மனிதர்க்காக அப்ரவீத். இது வந்து குரு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடனே திரும்ப சொல்லுவோம். ஏன்னா அந்தளவுக்கு ஞாபக சக்தி இருந்து, ஒரு தடவை கேட்டாலே, ஒரு தடவை கேட்ட மாத்திரத்திலே திரும்ப சொல்லுவோம். ஆனால் இப்போ பாருங்கள், நமக்கு ஞாபக சக்தி கிடையாது, நம்ம படித்தா கூட மறந்து போயிடுறோம் இல்லையா. புக்கு வந்து புக்கில் எழுதி படிக்கிறது கூட மறந்து போயிடுறோம். இப்போ அதனால தான் வந்துட்டு கலியுகத்தில் வந்து நம்ம ஞாபக சக்தி ரொம்ப குறைவணும். அதனால தான் வேதங்களும் எழுத்து வடிவில் வந்து, யார் எழுதினாங்க தெரியுமா, எழுத்து வடிவில் வேதங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, வேதங்களை யார் எழுதினாங்க, வேதங்களை தவிர்த்ததே வியாசர்னு ஒருத்தர், வியாச தேவர், அவருக்கு வேத வியாசர்னு பேர், கேள்விப்பட்டிருக்கீங்களா, வேத வியாசர். யாரு வேத வியாசர், வியாச தேவர். வியாச தேவர் வந்து சாதாரண மனுஷன் இல்லை, சாதாரண மனுஷங்களால வேதங்களை எழுத முடியாது. இப்போ நம்ம வந்து புக்கில் கட்டுரையெல்லாம் எழுதுறோம் இல்லையா, கட்டுரை எழுதுறோம், பாட்டு பாடுறோம், அந்த மாதிரி நம்மளாம் எழுதுறோம் இல்லை, அந்த மாதிரிலாம் எழுத முடியாது வேதங்கள்லாம். வேதங்கள் வந்துட்டு பகவானால் வழங்கப்பட்டது. வேதங்கள் வந்து யார்கிட்டருந்து வருது, பகவான்கிட்ட இருந்து வருது. இப்போ வியாசர் யாருன்னா பகவானுடைய ஒரு அவதாரம், வியாசாய வியாச ரூபாய விஷ்ணுவே பிரப விஷ்ணுவே நமகா. இந்த வியாச தேவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து விஷ்ணுவுடைய அவதாரம், விஷ்ணுவால சக்தி அளிக்கப்பட்ட ஒரு அவதாரம். யாரு? வியாசதேவர், வேதவியாசர். அதனால எழுத முடிஞ்சது. வேதங்களை வந்து அறியப்பட வேண்டியவர் பகவான் தான். வேதங்களுடைய நோக்கம் வந்து பகவானை அறியிறது தான். வேதைஷ சர்வை அகமேவ வியத்யோ வேதாந்த கிருத் வேத வித் விதேக சாகம். கிருஷ்ணா என்ன சொல்றார் பகவத்கீதையில? வேதங்களால் அறியப்பட வேண்டியவர் கிருஷ்ணா, பகவான் தான் வேதங்களால் அறியப்படும். வேதங்களை தொகுத்ததும் கிருஷ்ணர் தான். வேதங்களை முற்றிலும் அறிந்துன்னதும் அவர் தான், பகவான் தான். அதனாலதான் பகவானாலதான் வேதத்துக்கு விளக்கம் கொடுக்க முடியும். அப்புறம் பகவான் யாருக்கு சக்தி அளிக்கிறாரோ அவங்களால கொடுக்க முடியும். அதனால கிருஷ்ணா என்ன பண்ணார், வியாசதேவர்கள் சக்தி அழிச்சாரு. வியாசர் என்ன பண்ணார், வேதங்களை எழுத்து வடிவில் எழுதினார். வியாசருடைய சீடர் தான் வந்து கணேஷ், கணபதி. நீங்க கணபதி கோயில பார்த்தா ஒரு தந்தம் முறிஞ்சிருக்கும், ஒரு தந்தம் தான் இருக்கும். அவர் என்ன பண்ணாரு, இந்த முறிஞ்சு தந்தத்தை வச்சு மகாபாரதம் எழுதினார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? வியாசதான் முனிவர், வியாசமுனி. வியாசமுனிவர் சொல்ல சொல்ல கணபதி எழுதுவார் மகாபாரதம்லாம். புரிஞ்சுதா? சோ இந்த மாதிரி வந்துட்டு வேதங்களால் பெறக்கூடிய அறிவு தான் முழுமையானது. கண்ணால பாக்குறதோ இல்ல அனுமானம் யூகம் பண்றதோ கற்பனை பண்றதோ இதனால பெறக்கூடிய அறிவெல்லாம் முழுமை இல்ல. சாஸ்திரங்கள், வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், உபனிஷதங்கள், பகவத்கீதை, பாகவதம், இதிலிருந்து பெறக்கூடிய அறிவு முழுமையானது. அதனால நமக்கும் வியாசர் மாதிரி போன்ற அவதாரங்களும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம வந்துட்டு நம்ம கிட்ட வந்து நம்ம எல்லாம் யாரு, மனுஷங்க இல்லையா? மனுஷங்கிட்ட வந்து எப்பவுமே நான்கு குறைகள் இருக்கு. எவ்வளவு குறைகள் இருக்கும்? நான்கு குறைகள். என்னென்னா, நம்ம தவறு செய்யக்கூடியவங்க இல்லையா? இந்த உலகத்துல எப்படி பார்த்தாலும் யாராவது தவறு பண்ணிடும். தப்பே பண்ணாத ஆள் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்துல பிறந்ததுல இருந்து இருக்கிற வரைக்கும் யாருமே தப்பு பண்ணலன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடும். தவறு செய்யக்கூடியது நம்முடைய இயல்பு, மனித தவறு செய்யக்கூடியவங்க. அப்புறம் புலன்கள் குறைபாடானது. புலன்கள் குறைபாடானதுன்னு என்ன தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல நம்மளால பார்க்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட சப்தத்துக்கு மேல பேச முடியாது. ஒரு குறிப்பிட்ட சப்தத்துக்கு மேல நம்ம காதுல கேட்காது. அவ்வளவுதான், நம்முடைய காதுக்கும் கண்களுக்கும் இவ்வளவுதான் பவர் இருக்கு. சொன்னேன் இல்லையா, மலை வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல நம்மளால பார்க்க முடியாது. நம்ம நினைச்சு வெறும் பச்சையா இருக்குன்னு நினைச்சுக்குவோம். ஆனா அங்க போய் பார்க்கும்போது நிறைய மரங்கள், செடிகள், கொடிகள், விலங்கினங்கள், வீடுகள், மனுஷங்க, வாகனங்கள் எல்லாம் இருக்கு, கரெக்ட். அதனால புலன்கள் வந்து குறைபாடானது. முதல்ல என்னது, அறியா நம்ம வந்து தவறு செய்யறவங்க. ரெண்டாவது, புலன்கள் குறைபாடானது. மூணாவது, நம்ம அறியாமையில் இருக்கும். நமக்கு தெரியாது எது சரி எது தப்பு, தெரியாது, அறியாமல். அப்புறம் ஏமாற்றம், ஏமாற்றக்கூடிய குணம் இல்லையா? இந்த உலகத்தில் ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்துறாங்க இல்லையா? வியாபாரம் முன்பு என்ன, பொய் சொல்லி தானே வியாபாரம் பண்ணுறாங்க. அஞ்சு ரூபா பொருளை பத்து ரூபான்னு விற்கிறாங்க, கரெக்ட். நமக்கு தெரியுது அந்த பொருள் அஞ்சு ரூபா தான், ஆனால் பத்து ரூபான்னு விற்கிறாங்க இல்லையா? இப்படி ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி எத்தனை குறைகள் இருக்கு நம்மகிட்ட? நான்கு குறைகள். என்னென்னது? தவறு செய்யக்கூடியவங்க, புலன்கள் குறைபாடானது, ஏமாற்றக்கூடியவர்கள், அப்புறம் அறியாமை, எது சரி எது தப்புன்னு தெரியும். அப்போ நம்ம வந்து ஒரு பொருள் கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும்? நம்ம ஒரு மெஷின் கண்டுபிடிக்கிறோம்னு வைங்களேன், அது குறையாதானே இருக்கும், அது முழுமையானதா இருக்காது. நம்ம ஒரு புத்தகம் எழுதுனா அது குறையாதா இருக்கும். ஏன்னா இந்த நான்கு குறைபாடுகள் என்கிட்ட இருக்கா இல்லையா? இந்த நான்கு குறைபாடுகள் நம்மகிட்ட இருக்கிறதுனால நம்ம செய்யக்கூடிய செயல் முழுமையானது இல்லை. ஆனா பகவான் அவருடைய அவதாரங்கள் இதெல்லாம் இந்த நான்கு குறைகளுக்கு அப்பாற்பட்டது. அதனால வேதங்களும் இந்த நான்கு குறைகளுக்கு அப்பாற்பட்டது. அதனால வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அது முழுமையானது, அதுதான் பூர்ணமான உண்மையானது. இப்போ இந்த விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் முதல். அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து நம்ம இதை ஞாபகம் வச்சுட்டு தான் புரிஞ்சுக்க முடியும். பகவத்கீதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இதை ஞாபகம் வச்சுக்கணும். நான் நான்கு குறைகளுக்கு உட்பட்டவன், நான் தவறு செய்யக்கூடியவன், நான் அறியாமையில் இருக்கேன், என் புலன்கள் குறைபாடானது, அப்புறம் நான் ஏமாற்றக்கூடியவன். இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம யாருன்னா, நம்ம இந்த உடம்பு கிடையாது, ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, படிச்சிருக்கோம் இல்லையா. நம்ம யார் அப்போ? நான் இந்த உடம்பு இல்லைன்னா அப்போ நான் யாரு? நான் இந்த உடம்பா இல்லையா? அப்ப நான் யாரு? இது என்ன சொல்லுவோம்? இது என்னுடைய கை, என்னுடைய தலை, என்னுடைய சட்டை, என்னுடைய காலு. அப்ப இது என்னுடையதுங்கிறது என்னது? இது என்னுடைய உடல் சொல்றோம், நான் இந்த உடல்னு சொல்றோம். ஆனா நான் இந்த உடல்ங்கிறது தவறான கருத்து. ஆனா இது என்னுடைய உடல். அப்ப அது என்னுடையதுங்கிறது எதை குறிக்குது? என்னுடைய கை, என்னுடைய கண்ணாடி, என்னுடைய போனு, என்னுடைய காலு, என்னுடைய வயிறு, என்னுடைய பல்லு இல்லையா, என்னுடைய புஸ்தகம், என்னுடைய பேகு சொல்றமா இல்லையா? அப்ப அது என்னுடையதுங்கிறது எதை குறிக்குது? அது நம்மங்கிறது யாரு? ஞாபகம் இருக்கா? ஏற்கனவே முதல் கிளாஸ்ல படிச்சோம். நம்ம வந்து இந்த உடம்பு கிடையாது, நம்ம ஆத்மா, ஆத்மா பரிச்சயமா இல்லையா சொன்னா ஞாபகம் வச்சிருக்கீங்களா? இந்த உடம்பு வந்து அழியக்கூடியது, அஞ்சு பூதங்களானது ஞாபகம் வச்சிருக்கியா? சொன்னா முதல் கிளாஸ் சொன்னேன் இல்லையா, இந்த உடம்பு வந்து அழியக்கூடியது இல்லையா? ஏன் பிறக்கிறோம்? பிறந்து கொஞ்ச நாள்ல நான் சொன்ன முதல் குழந்தையா இருந்தோம், அப்புறம் சின்ன வயசுல இருந்து இளமைக்கு போனோம், இளமையிலிருந்து முதுமைக்கு மாறுறோம், அப்புறம் இறந்து போயிடும் இல்லையா? இந்த உடல்ல மாற்றம் வந்துட்டே இருக்கு. தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரத்தன முங்கியதி. கிருஷ்ணா என்ன சொல்றாரு, இந்த உடல் பெற்ற ஆத்மா வந்து சின்ன வயசுல இருந்து இளமைக்கும் இளமையிலிருந்து முதுமைக்கு மாறுறது போல மரணத்தின் போது வேறு உடம்புக்கு மாறுது. அப்ப இந்த உடல் இருக்கக்கூடிய யாரு? ஆத்மா. நம்ம உயிர்னு சொல்றோம் இல்லையா, இதான் சண்டை வந்தா சொல்லலாம் என் உயிரை வாங்காத அப்படின்னு சொல்லுவோம்ல, எங்கேயாவது போயிடலான் இருக்கு, என்னால இருக்க முடியும், செத்து போயிடலான்னு சொல்லுவேன், சண்டை போடுவோம் சொல்றேன் இல்லையா. அப்போ அப்ப என்னுடையதுன்னு யாரு குடிக்குது? என்னுடையங்கிறது ஆத்மா. அப்ப நான் இந்த உடம்பு இல்ல, நான் ஆத்மா. ஆத்மா வந்து ஆத்மாவுடைய ஆத்மா இந்த உடம்பு எடுத்திருக்கனால இது என்னுடைய கை, என்னுடைய காலு, என்னுடைய தலை, என்னுடையது. அப்ப என்னுடையதுங்கிறது எதை குறிக்குது? ஆத்மாவை குறிக்குது. இது அப்ப வந்து நம்ம பார்க்கலாம், நல்ல கண் கூட பார்க்கலாம் நிறைய விஷயங்கள்ல இல்லையா. இறந்த வீட்டுல போய் எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க இல்லையா, ஐயோ போயிட்டியே, ஐயோ போயிட்டியே, அங்கதானே படுத்திருக்காங்க இல்லையா. அப்ப யார் போயிட்டாங்க? ஆத்மா உயிர் போயிடு, ஆத்மா போயிடுச்சு, எல்லாம் சுத்தி இருந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்ப அங்க படுத்திருக்காரு, நேரம் டைம் வாட்ச் கட்டிருக்காரு, டைம் பார்க்கணும், பேசணும், எதுவுமே பண்ணலையே. டைம் நம்ம தினமும் டைம் பாக்குறோம், நேரம் வாட்ச் கட்டிருக்கோம், டைம் பாக்குறோம், பேசுறோம், விளையாடுறோம், சாப்பிடுறோம், எல்லாம் பண்றோம். ஏன் ஒரு இறந்து போனவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க அதே? அப்ப யாரு பண்ணிட்டு இருந்தது இதெல்லாம்? ஆத்மா பண்ணிட்டு இருந்த. அப்ப இந்த உடம்பு என்னது? ஒரு மெஷின், ஒரு கருவிதான். இந்த உடம்பு கருவியா வச்சுட்டு ஆத்மா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஆத்மா வந்து இந்த உடம்பு இருக்கிறனால இந்த உடம்பு இயங்கிட்டு இருக்கு. இறந்து போன உடம்புல ஏதாவது மூமெண்ட் இருக்குமா? ஒரு டெட் பாடி, அது டெட் பாடி, இறந்து போன சரீரம் சவம், அதுல வந்து பாருங்க எந்த மூமெண்ட் இருக்காது, கை கால் அசையாது, ரத்த ஓட்டம் நின்று போயிடும், உடம்பு அப்படி உரைச்சு போயிடும் இல்லையா. இறந்து போன உடம்புல எந்த மூமெண்ட் இருக்காது, கரெக்டா? அப்ப இப்பயே மூமெண்ட் இருக்கு உடம்புல, அசையுது, கை கால் அசையுது. அப்ப ஆத்மாவுடைய அறிகுறி என்னது? எப்படி ஆத்மா இருக்கு? அப்ப ஆத்மா பாத்திருக்குமா என்ன? நீ ஆத்மா பாத்திருக்கியா? நம்ம யாரா பாத்திருக்குமா? அப்ப எப்படி சொல்றோம் ஆத்மா இந்த உடம்புல இருக்குன்னு? அப்ப அதோட அறிகுறி என்னது? ஆத்மாவுடைய அறிகுறி என்னது? ஒரு இறந்து போன உடல்ல ஆத்மா இல்லைன்னு சொல்றோம், அதனால அது வந்து அசையல, இயங்கல. இந்த உடம்புல ஆத்மா இருக்கு, இயங்குது, அசையுது. அப்ப அங்க என்ன வித்தியாசம் இருக்கு? இறந்து போன உடல்ல என்ன இருக்காது? இருக்கு. அப்போ அதோட அறிகுறி என்னது? ஆத்மாவுடைய அறிகுறி உணர்வு இல்லையா, உணர்வு இருக்கு. இப்ப என்ன தொட்டா எனக்கு அடிச்சா வலிக்குது, கிள்ளினா வலிக்குது, எங்க போய் அடிச்சுட்டா வலிக்குது, கரெக்டா? அப்ப அந்த ஆத்மாவுடைய அறிகுறி எடுத்து உணர்வு தான். இறந்து போன உடம்பு போய் குத்தி பாருங்க, அதுக்கு ஒண்ணு வலிக்காது, எந்த ரியாக்ஷன் பண்ணது, ஏன்னா அதுல ஆத்மா. மயக்கத்துலன்னா வந்து அதுல டிஃபரெண்ட் ஸ்டேஜ் இருக்கு. மயக்கம் நம்ம சாதாரண மயக்கத்துல இருந்தா நீ குத்துனா முடிச்சிருவோம். இப்போ யாரும் மயக்கம் வந்துட்டானா தண்ணி தெளிச்சு எந்திரிச்சிடறால, அது வந்து கோமா ஸ்டேஜ் போகணும். கோமா ஸ்டேஜ்னா உடல் எல்லா செயலும் இழந்து உயிர் மட்டும் இருக்கும், ஆனால் உடம்பு எந்த செயலும் இருக்காது, அது ஒரு விதமான வியாதி. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இப்படி ஆத்மா இந்த உடம்புல இருக்கு, ஆத்மா இருக்க போய் தான் இந்த உடம்பு வந்து இயங்கிட்டு இருக்கு. ஆத்மா இந்த உடம்பு விட்டு போனால் இந்த உடம்பு இயங்குறது இல்லை, கரெக்ட், கரெக்டா இல்லையா? சரி, அப்ப இந்த உடம்பு எதனால செய்யப்பட்டிருக்கு, எதனால ஆயிருக்கு இந்த உடம்பு? இந்த உடம்புல என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? நம்ம உடம்புல நரம்பு இருக்கு, ரத்தம், சதை, எலும்பு, இதெல்லாம் எதுல எதுல ஆயிருக்கு தெரியுமா? இந்த உலகத்துல எந்த பொருள் படைச்சாலும் அஞ்சு பூதங்களுடைய உதவி இருந்தா தான் படைக்க முடியும். பஞ்சபூதம் என்னென்னது தெரியுமா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த உடல்ல வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, அஞ்சு பூதம் இதுல கலந்துருக்கு. இந்த செவர் இருக்கு இல்லையா, இந்த செவர்ல என்னெல்லாம் இருக்கு? சிமெண்ட் இருக்கு, மண் இருக்கு, செங்கல் இருக்கு. இந்த செங்கல் எங்க இருந்து வந்தது? நிலத்திலிருந்து வந்தது. சிமெண்ட் எங்க இருந்து வந்தது? நிலத்திலிருந்து வந்தது. கல்லு, சிமெண்ட், செங்கல், மண் எல்லாம் நிலத்திலிருந்து தான் வருது. அப்புறம் அதை சூடு பண்றதுக்கு நெருப்பு தேவைப்படுது, அதை கலவை ஆகிறதுக்கு நீர் தேவைப்படுது இல்லையா. அப்ப இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று இல்லாம இந்த செவர் உற்பத்தி ஆகாது. இந்த உலகத்துல எந்த பொருள் உற்பத்தி பண்ணாலும், நம்ம இருக்கக்கூடிய உலகம் வந்து பேர் வந்து ஜட உலகம்னு பேர், இதெல்லாம் ஜட பொருள். இந்த செவரு, அந்த 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 போடு, இதெல்லாம் வந்து ஜட பொருள். இது செய்யறதுக்கு அஞ்சு பூதம் வேணும், நிலம் வேணும், நீர் வேணும், நெருப்பு வேணும், காற்று வேணும், இதெல்லாம் கலந்தாதான் ஒரு பொருள் உற்பத்தி ஆகும். அதே போல தான் நம்ம உடம்பும், இந்த உடம்புலயும் அந்த அஞ்சு பொருள் இருக்கு. சரி, அப்ப இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க இந்த உடம்பை? எரிக்கிறாங்க, அப்ப நெருப்புல போடுறாங்க. அதுக்கப்புறம் மண்ணில் போடுவாங்க, சிலர் வந்து புதைக்கிறாங்க, அது மண்ணோட மண்ணா போயிருது. சிலர் நெருப்புல போட்டு எரிக்கிறாங்க, மண்ணில் போடுறாங்க. இன்னும் சிலர் வந்து தண்ணியில் ஆத்துல தூக்கி போட்டுருவாங்க, அது ஆத்துல மிதந்து போகும், நதி கங்கையில எல்லாம் தூக்கி போடுவாங்க. அப்ப இந்த உடம்பு எங்கிருந்து வந்துன்னா, அந்த பூமியில இருந்து தான் வந்து. இது இந்த உலகத்துல நமக்கு கிடைச்சிருக்க உடம்பு இருக்கு இல்லையா, இது வந்து அழியக்கூடியது. இறந்து போனது பாருங்க, வீட்டில் வச்சுக்கவே முடியாது, ஐஸ் பெட்டியில தான் வச்சுக்கணும், கொஞ்சம் நேரம் வச்சுக்க முடியாது, ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. இங்க இறந்து போன வீட்டுக்கு போயிருக்கீங்களா, அதான் வீட்டுக்கு இறந்து போன வீட்டுக்கு வந்து பண்ணி குளிக்கணும்னு சொல்லுவாங்க, அந்த உடம்புல இருந்து கிருமிகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஆத்மா இருக்க போய் தான் இந்த உடம்பு வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஆத்மா இருக்க போய் தான் இந்த உடம்பு சுத்தமா இருக்கு, ஓடிட்டு இருக்கு, ரத்த ஓட்டம்லாம் ஓடிட்டு இருக்கு. ஆத்மா இந்த உடம்பு விட்டு போனோன்னு எல்லாமே நின்று போயிடும், ரத்தம் எல்லாம் வரைஞ்சு போயிடும், அப்படியே உடம்புல அழுக ஆரம்பிச்சிடும். எதுவுமே இல்லை. இப்ப நீங்க ஒரு ஆப்பிள் பழம் இருக்கு, ஆப்பிள் பழம் வாழைப்பழம் ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்து வைக்கிறோம், ரெண்டு நாள் மூணு நாள் ஆக ஆக அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அப்புறம் அழுகி போயிடும். கரெக்ட். அந்த மாதிரிதான் இந்த உடம்பு, இந்த உடம்புல வந்து ஆத்மா இருக்க இருக்க இது மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு. ஆத்மா இந்த உடலை விட்டு போனோன்னே இந்த உடம்பு எங்கிருந்து வந்தது அங்கேயே போயிடும். நம்ம எங்கிருந்து வந்தோம் யாருக்கு தெரியும், நம்ம எங்கிருந்து வந்தோம் தெரியுமா? சரி, கடவுள்கிட்ட இருந்து வந்தோம். இந்த உலகத்துல எப்படி வந்தோம், நம்ம எல்லாம் எப்படி பிறந்தோம்? அம்மாவோட வயிற்றுல இருந்தே வந்தோம், கரெக்டா? அம்மாவோட வயிற்றுல முதல்ல குழந்தையா இருந்தோம், சின்ன கரு உற்பத்தி ஆகும். ஒரு ஆணும் பெண்ணும் சேரும்பொழுது ஒரு சின்ன கரு உற்பத்தி ஆகுது, பகவானுடைய கிருபையினால, பகவானுடைய ஆசீர்வாதத்தினால நாய்க்குட்டி பூனைக்குட்டி மனுஷங்க எல்லாரும் குட்டி போடுறாங்க. அந்த நாய் நாய் சேரும்போது, பூனைக்குட்டி பூனை இது பண்ணும்போது, அந்த ரெண்டு ஆணும் பெண்ணும் சேரும்போது ஒரு ஒரு கரு உற்பத்தி ஆகுது அந்த பெண்ணுடைய வயிற்றுல. அப்புறம் படிப்படியாக வளரும், சின்னதாக ஒரு ஒரு கண்ணுக்கே தெரியாத ஒரு ஒரு சின்ன ஒரு அணு மாதிரி இருக்கும், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். படிப்படியாக வளர்ந்து வளர்ந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒரு அஞ்சு ஆறு மாதம் ஆகும்போது கை கால்லாம் முளைக்கும். நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம் வீடியோவில் போனால், கை கால் முளைக்கும். ஏழு மாதத்தில் அந்த குழந்தைக்கு முழு உருவம் கிடச்சிரும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களால் அங்கே இருக்க முடியாது, ஆனால் அந்த சின்ன இடம் கருவில் வந்து கரு அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே வந்து வெளிச்சமே இருக்காது, வெளிச்சம் இருக்காது, காற்று இருக்காது, ஒரே இருட்டாக இருக்கும், அங்கே வந்து கிருமிகள்லாம் வந்து கடிக்கும். அதனால தான் அந்த குழந்தை எங்கேயும் அங்கேயும் அசையும் வதைக்கும். அம்மா நினச்சிக்கோ என் குழந்தை என்ன வதைக்குதே, ஆனால் அது உள்ளே கஷ்டப்பட்டு இருக்கு. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், குழந்தை வதைக்குதுன்னு சந்தோஷப்படுறோம், அது உள்ளே இருக்க முடியாமல் அந்த வளர வளர அந்த வயிற்றுக்குள்ளே இருக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா ஒம்பது மாதம் அந்த முழுமை அடையும் போது அது அப்படி தள்ளும் வெளியே, அப்போ தான் அந்த டெலிவரி ஆகும். அப்போ வேலை வேதனையாக இருக்கும், அந்த குழந்தை பிறக்கச்சே வந்து அழுதுகிட்டே இருக்கும். ஏதாவது குழந்தை பிறக்கும்போது சிரிச்சுட்டே பிறந்திருக்கா? எந்த குழந்தையும் சிரிச்சுன்னு பிறக்கு, எல்லாம் அழுதுன்னு தான் பிறகு, ஏன்னா உள்ளே பயங்கர கஷ்டப்படும். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த உடம்பு வந்து இந்த பூமியிலேருந்து தான் கிடைச்சிது. அம்மா வந்து உணவு சாப்பிட்டாங்க, அந்த தானியங்கள்லாம் போகுது, தானியங்கள் நிலத்துலேருந்து வருது, நிலம் நீர் நெருப்பு காற்று இதெல்லாம் கலந்து இந்த உடம்பு கிடைச்சிது. இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மா இருக்கு இல்லையா, அது வந்து இந்த மாதிரி ஜடம் இல்லை, அது ஆத்மீகமானது. அதனால வந்து ஆத்மாவுக்கும் உடம்புக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஆத்மா வந்து கிருஷ்ணனுடைய சிறிய அம்சம், நெருப்பு பொறி மாதிரி. நெருப்பு இருக்கு இல்லையா, நெருப்பு வந்து நிறைய சக்தி இருக்கும் அதில், அதுலேருந்து ஒரு நெருப்பு பொறி தெரிச்சு விழுந்தால் அதுவும் நெருப்பு தானே. அந்த மாதிரி தான் நம்ம ஒரு சின்ன நெருப்பு பொறி மாதிரி, கடவுளுடைய கிருஷ்ணருடைய ஒரு சிறிய அம்சம் தான் ஆத்மா. கிருஷ்ணருக்கு என்ன பேர் தெரியுமா, கிருஷ்ணா என்னன்னு சொல்லுவோம், கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ணா வந்து பரமாத்மா, பரமாத்மானா எல்லையற்ற ஆத்மா, விபு ஆத்மா, அவருக்கு எல்லையே கிடையாது. நம்ம யாரு, நம்ம ஆத்மா, அணு ஆத்மா, நம்ம குட்டி ஆத்மா கிருஷ்ணா பரமாத்மா விபு ஆத்மா. இதுதான் கிருஷ்ணாவுக்கு நமக்குள்ள வித்தியாசம். கிருஷ்ணா வந்து பரமாத்மா, நான் அணு ஆத்மா குட்டி ஆத்மா. கிருஷ்ணாவுடைய சின்ன சாம்பிள் மாதிரி நம்ம, கிருஷ்ணா வந்து எல்லையற்ற சக்தி வச்சிருக்கா, நான் கொஞ்சம் சக்தி வச்சிருக்கேன் இல்லையா. அன்றைக்கி நான் பேசிட்டு இல்லை, நம்ம பேசிட்டு தான் இன்றைக்கி பிரபுபார் சொன்னார், நம்ம கூட கண்டுபிடிக்கும் லைட் கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம கொஞ்சம் அறிவு இருக்குது, கொஞ்சம் அறிவு வச்சு லைட் கண்டுபிடிச்சிருக்கோம். கிருஷ்ணாவுக்கு நிறைய அறிவு இருக்குது, அவரும் லைட் கண்டுபிடிச்சாரு. அந்த லைட் என்ன பண்ணுது, உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குது இல்லையா, நம்மளால் உற்பத்தி பண்ண முடியுமா சூரியனே. அதுதான் கிருஷ்ணாவுக்கு நமக்குள்ள வித்தியாசம். ஸோ இப்படி நம்ம எல்லாருமே வந்துட்டு கிருஷ்ணருடைய சிறிய அம்சம். ஜீவரே சொரூபோய் கிருஷ்ணரே நித்யதாஸ், ஜீவாத்மாவுடைய சொரூபம் வந்து பகவானுடைய சேவகன், நம்ம சின்ன கிருஷ்ணருடைய சின்ன அம்சம் மாதிரி. அப்போ நம்ம வந்து இதை முதல்ல புரிஞ்சுக்கணும், நான் இந்த உடம்பு கிடையாது, நான் ஆத்மா. அப்போ ஆத்மாக்கு உடம்புக்கு என்ன வித்தியாசம்னா, ஆத்மா வந்து ஆன்மீகமானது, உடம்பு வந்து பௌதீகமானது, உடம்பு வந்து பௌதீகமான பொருட்களாலானது, நிலம் நீர் நெருப்பு காற்று. புரிஞ்சது இல்லையா உங்களுக்கு, இந்த உடம்பு வந்து இந்த செவரு மாதிரி தான், இந்த செவரு பூமியிலேருந்து வருது திரும்ப பூமியிலே போகுது, அது மாதிரி இந்த உடம்பு நிலத்திலேருந்து வருது திரும்ப அங்கேயே போயிடுது. பட் ஆத்மா அப்படி கிடையாது, ஆத்மாக்கு உடம்புக்கு என்ன வித்தியாசம்னா அதுதான் ஆத்மீகம். ஆன்மீகம்னா ஆத்மா பற்றி படிக்கிறது, ஆத்மானா என்ன உடம்புனா என்ன, ஆத்மா வந்து அழிவற்றது, ஆத்மா வந்து கிருஷ்ணனுடைய ஆன்மீக சக்தி, இந்த உடம்பு வந்து இந்த உலகம் வந்து பௌதிக சக்தி, கிருஷ்ணாட்டிருந்து நிறைய சக்திகளை உற்பத்தியும். சக்திமான், கிருஷ்ணா வந்து சக்திகளை உற்பத்தி பண்றது. ஸோ கிருஷ்ணாட்டு வரக்கூடிய சக்தி, ஒரு சக்தி வந்து பௌதிக சக்தி, இன்னொரு சக்தி ஆத்மீக சக்தி. இந்த உடம்பு கிருஷ்ணனுடைய பௌதிக சக்தி, அவ்வளோ உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மா கிருஷ்ணனுடைய ஆன்மீக சக்தி. இப்போ நம்ம எல்லாம் கிருஷ்ணனுடைய ஆன்மீக சக்தி, ஆனால் மறந்து போயிட்டேன் நம்ம, அதான் அறியாம. அறியாமல் என்னது, நான் யாருனே மறந்து போயிட்டேன், நான் ஆத்மானே மறந்து என்ன நினச்சிக்கிறோம், நான் இந்த உடம்பு, நான் ஆண், நான் பெண், இது ஆடு அது பூனை, இது மனுஷன் அது மிருகம், நான் நான் வந்து இந்து அவன் கிறிஸ்டியன், நான் இந்தியன் அவன் அமெரிக்கன், இதெல்லாம் எதை அடையாளப்படுத்தி பண்ணுறது தெரிஞ்சுக்கிறோம். இந்த உடம்பு தானே, நான் இந்த நான் இந்தியன் சொல்லும்போது நான் இந்தியாவில் பிறந்தா இந்த உடம்பு இந்தியன், அமெரிக்காவில் பிறந்தா அமெரிக்கன், அப்புறம் ஆம்பளை உடம்பு இருந்தால் ஆம்பளை, பொம்பளை உடம்பு இருந்தால் பொம்பளை, தாவர உடம்பு இருந்தால் தாவரம், பறவை, பறவைகள், புழுக்கள், இந்த நிறைய உடம்பு இருக்குது. விதவிதமாக ட்ரெஸ் இருக்கு இல்லையா, ஆஃப் பேண்ட்டு, ஃபுல் பேண்ட்டு, ஆஃப் ஷர்ட்டு, ஃபுல் ஷர்ட்டு, நம்ம ஒன்று தான், ஆனால் போடக்கூடிய ட்ரெஸ் விதவிதமாக போடுறோம், கலர் கலராக போடுறோம், ஆஃப் பேண்ட், ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்லாம் போடுறோம். அந்த மாதிரி நிறைய உடல் இருக்குது, மொத்தம் 84 லட்சம் வகையான உடல் இருக்கு. எவ்வளவு இருக்கு, 84 லட்சம். ஜலஜா நவலக்ஷாணி, ஸ்தாவர லட்ச விஞ்சதி, கிரமியோர்புர சுந்தர சுந்தரா, பக்ஷி நாம் நவலக்ஷணம். தண்ணியில மட்டுமே 9 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்கு, நீர்வாழ் உயிரினங்கள். நீங்க டிஸ்கவரி சேனல்ல போய் பாருங்க, விதவிதமான உயிரினங்கள் தண்ணிக்குள்ள இருக்கும். ஏன்னா இப்படி எல்லாம் உயிரினங்கள் இருக்கான்னு ஆச்சரியமா இருக்கும் இல்லையா. தண்ணியில இவ்வளவு விதமான உயிரினங்கள் இருக்கு, பூச்சிகள் நிறைய இருக்கு, எங்கிருந்து உடனே தெரியாது. மழைக்காலத்துல பாருங்க, விதவிதமான பூச்சி எல்லாம் வரும் இல்லையா, வெரைட்டி வெரைட்டியா விதவிதமான பூச்சிகள்லாம் இருக்கு. அது மாதிரி புழுக்கள், புழுக்கள்லயும் நிறைய வகையான புழுக்கள் இருக்கு. அந்த மாதிரி மனுஷங்கள்லயும் நிறைய வகையான மனுஷங்க இருக்காங்க, கிட்டத்தட்ட 4 லட்சம் வகையான மனுஷங்க இருக்காங்க. இப்படி மொத்தமா மொத்தம் 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்காங்க. மொத்தம் எவ்வளவு இருக்கு, இப்ப நம்ம வந்து ஒரு பெரிய மால் போன வச்சுங்களேன், ஒரு பெரிய ஜவுளி கடைக்கு போனோம் வச்சுங்களேன், பெரிய ஜவுளி கடை போனோம்னா விதவிதமா ட்ரெஸ் இருக்கும், கடை போட்டது கட்டம் போடாது, ஒயிட்டு கலரு கலரு, ஒரு ஒரு சட்டை எடுத்தா அதுலேயே வெரைட்டியாக இருக்கும், நான் எதை வாங்குறதுன்னு தெரியாது இல்லையா, அவ்வளோ வெரைட்டியாக இருக்கும். அந்த மாதிரி உயிர் வாழிகளுக்கு வந்து உடம்பு விதவிதமான உடம்பு இருக்கு, தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சி வகைகள், இந்த மாதிரி ஒரு கிரகம், இந்த மாதிரி எண்ணற்ற கிரகங்கள் இருக்கு. நம்ம எந்த கிரகத்தில் இருக்கோம், பூமியில் இருக்கோம். ஸோ பூமியில் இருக்கிறவங்களுக்கு பூமியில் வாழ்றது தகுந்த மாதிரி உடம்பு. இப்போ நம்ம இருக்கோம் இல்லையா, பூமியிலேயே கூட, பூமியிலேயே கூட சில உயிரினங்கள் தண்ணியில தான் வாழும், தரையில வாழ முடியாது. இப்ப மீன் இருக்கு இல்லையா, மீன் எடுத்து தரையில போடுங்க, நம்ம நம்மளை கூட தண்ணியில அமுத்துனா என்ன ஆகும், நம்மளால தண்ணியில உயிர் வாழ முடியாது, மீனினால தரையில உயிர் வாழ முடியாது. இந்த தண்ணியிலயும் தரையிலையும் சேர்ந்து வாழக்கூடிய உயிரினம் இருக்கு இல்லையா, தவளை, தவளை, ஆமை, நத்தை, முதலை, இந்த மாதிரி இருக்கு. சில உயிரினங்கள் தண்ணியிலயும் வாழுது, சில உயிரினங்கள் தரையில வாழுது, சில தரையில மட்டும்தான் வாழ முடியும், சில தண்ணியில மட்டும்தான் வாழ முடியும், எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா. அப்ப இந்த உலகத்திலேயே ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு விதமா உடம்பு கிடைச்சிருக்கு. இது எப்படி கிடைச்சது, ஆத்மாக்கு எப்படி இந்த உடம்பு கிடைச்சதுன்னா, அதெல்லாம் நம்ம முன் ஜென்மத்தின செய்த வினைகள். சில சிலதான் மரங்கள் இருக்கு இல்லையா, தாவரங்கள்லாம் இருக்கு, மரங்கள் மரங்கள் பாருங்க, அப்படியே நின்றுட்டே இருக்கும், மழை, வெயில், குளிர், பனி இல்லையா. இப்ப நம்மளால ரோட்ல அப்படி நிக்க முடியுமா, வெயில்ல மரத்துக்கு உயிர் இருக்கா இல்லையா, இருக்கு. எப்படி சொல்றீங்க, வளருது இல்லையா, முதல்ல ஒரு சின்ன செடியா வச்சோம், முதல்ல விதை போட்டோம், அப்புறம் செடியாவது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளருது. அந்த செடிக்கு தண்ணி ஊத்தாம விட்டு அது செத்து போயிடும் கரெக்டா. நம்ம எப்படி ஆகாரம் சாப்பிட்டாதான் உயிர் வாழ்றோம், அது மாதிரி செடிக்கு தண்ணி ஊத்தும் போதுதான் அது வளர்ந்து பெரிய மரமாயி பழங்கள்லாம் கொடுக்குது. அப்ப அதுக்கு உயிர் இருக்கு, அதான் தாவர உயிரினங்கள், தாவர உயிரினங்கள், அப்புறம் விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சி வகைகள், இப்படி எண்ணற்ற உயிரினங்கள் பார்க்கலாம். இப்ப இந்த ரூம்லயே வந்துட்டு நம்ம நினைக்கிறோம் ஒரு 10 பேர் தான் இருக்கும்னு, ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாம நிறைய உயிர் காட்டுல உயிரினங்கள்லாம் இருக்கு. காட்டுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த நீங்க சயின்ஸ் லேப்ல எல்லாம் போனா அந்த மைக்ரோஸ்கோப்லாம் வச்சு காண்பாங்க, நீங்க சோப்பு விளம்பரத்துல எல்லாம் பாப்பீங்க இல்லையா, அப்படியே கிருமி எல்லாம் இருக்கும், பாக்டீரியா, வைரஸ், இப்படி சிங்கி 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 மினிட்டு. அந்த உயிரினத்தை பாக்குறதுக்கே மைக்ரோஸ்கோப்னு ஒரு கருவி வேணும். அப்ப அந்த உயிரினத்துக்குள்ளே ஆத்மா இருக்குன்னா, அப்ப ஆத்மா எவ்வளவு சின்னதா இருக்கும், அந்த அந்த பாக்டீரியா வைரஸ் உடம்ப பாக்குறதுக்கே, அந்த அந்த பூச்சியை பாக்குறதுக்கே நமக்கு மைக்ரோஸ்கோப் வச்சாதான் பார்க்க முடியும். அப்ப அதுக்குள்ள ஆத்மா இருக்குன்னா, அது ஆத்மா இன்னும் இன்னும் நுண்ணியமானது. இங்க இந்த ரூம்ல நிறைய காத்துக்குள்ள உயிரினெல்லாம் இருக்கு, நீங்க வந்து நல்ல வெயில் அடிக்கும் போது பார்த்தா தெரியும், அப்படியே தூசி தட்டுனா பறக்கும் இல்ல, அதுல இருந்து உயிரினங்கள் அப்படியே அங்கே பாக்டீரியா வைரஸ் எல்லாம் நிறைய உயிரினங்கள் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட உடல், சின்னது ரொம்ப கண்ணுக்கு தெரியாம இருக்கு. யானை பாருங்க, பெரிய உடம்பு, ஆனா யானை உடம்பு சின்ன ஆத்மா தான் இருக்கு, ஆனா அது உடம்பு பெருசு. எறும்பு சின்ன எறும்பு, அதுலயும் ஆத்மா இருக்கு, அது சின்ன உடம்பு. கொசு, எறும்பு, பூச்சி இல்லையா, இதில் சின்ன சின்ன உடம்பு. யானைக்கு பெரிய உடம்பு, ஒட்டகம், ஒட்டக ஜீவிங்கி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து அது பெரிய உடம்பு, ஆனா அதுக்குள்ள சின்ன ஆத்மா தான் இருக்கு. கரெக்ட், ஆத்மா எல்லாம் ஒரே சைஸ் தான், ஆனா உடம்புலதான் வித்தியாசம். கரெக்டா புரிஞ்சுதா இப்ப உங்களுக்கு? அந்த மாதிரி எண்ணற்ற கிரகங்கள்ல உயிர்வாளிகள் இருக்காங்க. இப்போ ஒரு சந்தேகம் வருமே நமக்கு, இங்க வந்து கிருஷ்ணர் என்ன சொன்னார், இந்த பகவத்கீதை முதல் யாருக்கு சொன்னதா சொன்னார் கிருஷ்ணா? இப்ப படிச்சோம் இல்லையா, இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகமவ்யம் விவஸ்வான் மனுவேற்பாக மனுவிற்காக அப்ரவீத். இந்த பகவத்கீதையை முதல் முதல் பகவான் வந்துட்டு சூரிய தேவனுக்கு சொல்றது, சூரிய தேவன் சன் காட் இருக்கார் இல்லையா, சூரிய தேவனுக்கு பேர் வந்து விவஸ்வான். அவருடைய பேர் என்னது? சூரிய தேவனுடைய பேரு விவஸ்வான். இப்ப சூரிய தேவன் யாருன்னு முதல் தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணா யாரு, சூரிய தேவன் யாரு? எல்லாம் ஒண்ணுதானா? அது எப்படி ஒண்ணு எல்லாம் ஒண்ணாகும்? எல்லாம் ஒண்ணாகாது இல்ல, எல்லாம் ஒண்ணாகாது. பாலும் தயிர் ஒண்ணாயிடுமா? பால் பால் தான், தயிர் தயிர் தான். ஆனா தயிர் எங்கிருந்து வந்தது? பால் இருந்தா. புரிஞ்சுதா? இப்போ அந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து பகவான், அவர் வந்துட்டு இந்த உலகத்தை நிர்வாகம் பண்றதுக்காக அவர்கிட்ட இருந்து நிறைய தேவர்கள்லாம் வருவாங்க. நான் முதல்ல ஒரு உதாரணம் சொன்னேன், பிரதம மந்திரி இருந்தாரு, நிறைய மந்திரி இருந்தாரு இல்லையா. எல்லா மந்திரி பிரதம மந்திரி ஆக முடியும், பிரதம மந்திரி ஒருத்தர் தான், ஆனா கீழே நிறைய மந்திரி இருப்பாங்க. இந்த மந்திரியோட வேலை என்னது? ஓரோ டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்சார்ஜா இருப்பாங்க. போக்குவரத்துறை, சுற்றுலாத்துறை, காவல்துறை, இந்த மாதிரி நிறைய துறைகள்லாம் இருக்கு இல்லையா, ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா. இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒரு ஒரு மினிஸ்டர் இருப்பாங்க, ஒரு ஒரு மந்திரி இருப்பாங்க, எல்லாருக்கும் ஒரு பிரதம மந்திரி இருப்பார். கரெக்டா? அந்த மாதிரி பகவான் இருக்காங்க, பகவான் கிருஷ்ணா வந்து பரமாத்மா. இந்த பகவானுக்கு கீழே எண்ணற்ற உயிர்வாளிகள் இருக்காங்க, எண்ண அவங்களை எல்லாம் நிர்வாகம் பண்றதுக்கு, அவங்க தேவைகள்லாம் பூர்த்தி செய்யறதுக்கு நிறைய தேவர்கள்லாம் இருக்காங்க. இப்போ சூரியனுடைய வேலை என்னது? சூரிய தேவன் வெளிச்சம் கொடுக்க, வெளிச்சம் கொடுக்கக்கூடிய கிரகம். சூரியன் இல்லைன்னா என்ன ஆகும் நமக்கு? வெளிச்சம் இருட்டுலதான் இருக்கணும். சோ இப்ப வந்து நம் முதல்ல சந்திர வெளிச்சத்துல தான் நம்ம இருந்தோம், இப்போ விஞ்ஞானம் முன்னேற்ற லைட் எல்லாம் போட்டுக்கிறோம், லைட்டு டியூப் லைட்டு பல்ப் எல்லாம் போடுறோம். பட் ஆனால் வேத காலத்தில் சந்திர வெளிச்சம் தான் நமக்கு, சந்திரன் சூரியன் தான் வெளிச்சம் நமக்கு. சூரியன் இல்லைன்னா நம்ம இருட்டில் தான் இருக்கும். ஆக்சுவலி உண்மையில பார்த்தா இந்த உலகம் வந்து இருள் நிறைந்தது தான், பூமிக்கு வெளிச்சம் கிடையாது, பூமி இருள் நிறைந்தது தான். பூமிக்கு பக்கத்தில் வெளிச்ச கிரகமான சூரியனுடைய பார்வை படுறதுனால நமக்கு வெளிச்சம் கிடைக்கும். கரெக்டா? ஸோ கிருஷ்ணா வந்து ஒரு லைட் கொடுத்துருக்காரு, அது எல்லா உலகத்துக்கும் வெளிச்சம் கொடுக்குது. நம்ம லைட் கண்டுபிடிச்சா இந்த ஒரு சின்ன ரூமுக்குள்ள ஒரு 10 அடி 100 அடி 20 அடிக்குள்ள வெளிச்சம் கிடைக்கும், அவ்வளோதான். கரெக்ட்? ஸோ இப்படி சூரிய தேவன் வந்து அந்த கிரகத்தை வந்து நிர்வாகம் பண்றாரு, ஆட்சி பண்றாரு. அதாவது சூரிய தேவன் வந்துட்டு எல்லா கிரகத்துக்கும் ராஜா. நீங்க ஜாதகம் பார்த்துருக்கீங்களா? ஜாதகம் பார்த்தா தெரியும், ஜாதகத்துல நிறைய கட்டம் இருக்கும், சுத்தியும் நடுவுல சூரியனுடைய பேர் இருக்கும். சூரியன் தான் எல்லா கிரகத்துக்கும் ராஜா. யக்ஷ சுரேஷ சவிதா சகல கிரகானா ராஜா சமஸ்த சுரமூர்த்தி அசேஷ தேஜா. தேஜான்னா வெளிச்சம். சூரிய கிரகம், சூரிய கிரகம் வந்து பிரகாசிக்கக்கூடிய கிரகம். சூரியன் நம்மளால பார்க்க முடியுதா? காலையில் 6 மணிக்கு சூரியனை பார்த்திருக்கியா? காலையில் ஒரு 6 மணி 6 மணிக்கு சூரியன் உதிக்கும் போது பார்த்திருக்கியா? யார் பார்த்துருக்கோம் நம்ம? எந்திரிக்கிறதே 7:30 தானே. 6 மணிக்கு பாருங்க, நல்லா ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்கும், இப்படி அழகாக இருக்கும். ஆனால் டைம் ஆக ஆக சூரியனை பார்க்க முடியாது. 6:10 பார்க்கும்போது அதே மாதிரி சாயந்தரம் மறையும் போது பார்க்க நல்லா இருக்கும், அழகாக இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்தில் பாருங்க, கண்ணெல்லாம் கூசு, மதியெல்லாம் பார்க்க முடியாது, அப்படி பார்த்தா தலை சுத்தும் இல்லையா. ஒரு 11:30 12 மணிக்கு சூரியனை பாருங்க, அப்படியே தலை சுத்தும். ஏன்னா அவ்வளோ வெளிச்சமும் உஷ்ணம், சூடு நிறைந்த கிரகம். உஷ்ணம் நெருப்பு, சூரியன் வந்து ஃபயர், நெருப்பு கிரகம். அந்த கிரகத்தில் சூரிய தேவன் ஆட்சி பண்ணுறாருன்னா அப்போ ஒரு ராஜா இருக்காருன்னா பிரஜைகள் இருப்பாங்களா இல்லையா? அப்போ சூரியனில் எப்படி உயிர் வாழ முடியும்? நெருப்பில் உயிர் வாழ முடியுமா என்ன? நம்மளை தூக்கி நெருப்பில் போட்டால் உயிர் வாழ முடியுமா? அப்போ சூரியனில் எப்படி உயிர்வாளிகள் இருப்பாங்க? யோசிச்சு பாருங்க கொஞ்சம். சூரியனில் உயிர் வாழ முடியுமா? முடியாது, நம்மளால முடியாது, இந்த உடலால் முடியாது, ஆனால் ஆத்மாவால் முடியும். ஏன்னா ஆத்மா வந்து நெருப்பால் எரிக்க முடியாது, இந்த உடம்ப நெருப்பால் எரிக்கலாம். கிருஷ்ணன் சொல்றார் பகவத்கீதையில, நைனம் சிந்தந்தி சாஸ்திராணி நைனம் தகதி பாவகா. இந்த உடம்ப நெருப்பால் எரிக்கலாம், நீரால் நனைக்கலாம், ஆயுதங்களால் வெட்டலாம், காற்றால் உலர்த்தலாம், ஆனால் ஆத்மாவை வந்துட்டு நெருப்பால் எரிக்க முடியாது, நீரால் நனைக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது, ஆயுதங்களால் வெட்ட முடியாது. ஏன்னா ஆத்மா வந்து ஆன்மீகமானது, ஆன்மீகம்னாலே வந்துட்டு உன்னதமானது, நித்தியமானது. இந்த உடல் வந்து அதுக்கு நேர்மாறு, அழியக்கூடியது தற்காலிகமானது. புரிஞ்சுதா? இப்போ இந்த உடம்புக்கு ஆத்மாக்குள்ள வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பார்க்குறோம், பேப்பர் எல்லாம் படிக்கிறோம், விஞ்ஞானி வந்து வேறு கிரகத்துக்கு போகணும்னு முயற்சி பண்ணுறாங்க. கரெக்டாக சந்திர மண்டலத்துக்கு போகணும், சூரிய மண்டலத்துக்கு போகணும். ஸோ விஞ்ஞானிகளால் வேறு கிரகத்துக்கெல்லாம் போக முடியாது. வேறு கிரகத்துக்கு போகணும்னா அதுக்கு உண்டான சக்தி இருந்தால் தான் போக முடியும். இப்போ சந்திர மண்டலத்துக்கு போகணும்னா பூமியிலிருந்து ரொம்ப தொலைவில் சூரியன் இருக்குது, அந்த சூரிய மண்டலத்தையும் தாண்டி போனால் தான் சந்திர மண்டலத்துக்கு போக முடியும். அப்போ எப்படி போக முடியும் நம்மளால, விஞ்ஞானிகளால் எப்படி போக முடியும், சந்திர மண்டலத்துக்கோ சூரிய மண்டலத்துக்கு எப்படி போக முடியும்? அப்போ இந்த உடலால் போக முடியாது. சூரிய மண்டலத்துக்குள்ளே நுழையணும்னா அதுக்கு தகுந்த உடம்பு நமக்கு இருக்கணும். அந்த உடம்பு வந்து நெருப்பாலானதாக இருக்கணும். நீங்கள் ராமாயணத்தில் படிச்சிங்கன்னா, ராமாயணத்தில் வந்துட்டு ஒரு தடவை ஜடாயு, ஜடாயுன்னு ஒரு பெரிய பருந்து பார்த்துருக்கீங்களா ராமாயணத்தில், இந்த ஜடாயு அவருடைய சகோதரன் சம்பந்தி ரெண்டு பேரும் ரொம்ப உயரமாக பறப்பாங்க. கழுகெல்லாம் வந்து ரொம்ப உயரமாக பறக்கும், அப்படியே ரக்கை விரித்து பறக்கும். அப்போ ரெண்டு பேருக்கு போட்டி, யார் முதல் போய் சூரியனை தொடறாங்க அப்படின்னு. சூரியன் கிட்ட போக போக அப்படியே ஜடாயுக்கு மயக்கம் வந்துடும். மயங்கி உழப்பினா சூடு இல்லை, நெருப்பு. அப்படி மயக்க உழைச்சா வந்துட்டு சம்பாதி வந்து ரெண்டு ரெக்கையால் ஜடாயு வந்து காப்பாற்ற போச்சு, அவர் ரெண்டு ரெக்கையை கருகி போயிடும். அப்போ என்ன அர்த்தம், சூரியனான நெருப்பு கிரகத்துக்குள்ளே இந்த உடம்போடு நம்ம போக முடியாது. இப்போ அதுக்குண்டான உடம்பு இருக்கணும். இப்போ தண்ணியில் போய் நம்மளால் உயிர் வாழ முடியுமா? இப்போ அதுக்கு என்ன பண்ணுறான், ஆக்சிஜன்லாம் வச்சுட்டு இப்படிலாம் உள்ளெல்லாம் போட்டுட்டு மீன் மாதிரிலாம் போகிறான், நீந்தி போகிறான். அது கொஞ்ச நேரம் அந்த ஆக்சிஜன் இருக்கிற வரைக்கும் தான் இருக்க முடியும். அந்த சிலிண்டர் எடுத்துன்னு போவோம் பார்த்துருக்கியா, அப்படி புதுகுல கட்டியிருப்போம், அந்த சிலிண்டர் இருக்கிற வரைக்கும் தான் உள்ளே இருக்க முடியும். அப்புறம் வெளியே வந்துடும், ஆனால் சுவாசம் பண்ணாமல் இருக்க முடியாது. அப்படி நம்மளாலேயே தண்ணியில் உயிர் வாழ முடியல, தண்ணியில் உள்ள உயிரினத்தினால தரையில் உயிர் வாழ முடியல. அப்போ நம்முடைய உடல் அமைப்பு எந்த மாதிரி உடல் அமைப்பு இருக்கோ அந்த மாதிரி தான் நம்மளால் வாழ முடியும். இப்போ நம்ம இந்த மனுஷ உடம்பு வந்து இந்த பூமியில் வாழ்கிற மாதிரி, அப்போ வேறு கிரகத்துக்கு போகணும்னா அதுக்குண்டான உடம்பு நம்ம எடுக்கும். இந்த ஆத்மா வந்து இந்த உடம்பை விட்டு வேறு உடம்புக்கு போகணும். அப்போ சூரிய மண்டலத்துக்கு நம்ம போகணும்னா அதுக்குண்டான தபங்கள் பண்ணும். அது வந்து மேல் உலகம், மேலே போக போக நிறைய புண்ணியம் செஞ்சால் தான் மேல் உலகத்துக்கு போக முடியும். சர்க்கலோகம், இந்திரலோகம், சந்திரலோகம், சூரிய லோகம், இந்த மாதிரி நிறைய உலகம் இருக்கு. ஆமாம், இல்லாட்டி ஏன் சூரிய தேவன் அங்கே ஆட்சி பண்ணணும்? இப்போ இங்கே சொல்கிற சூரியன் வந்து சூரிய மண்டலத்தை ஆட்சி பண்ணுறாரு, யாருமே இல்லாமல் அவர் மட்டும் எப்படி ஆட்சி பண்ணுவார்? ஒரு ராஜா இருக்காருன்னா சூரிய தேவன் வந்து சூரிய மண்டலத்தில் ராஜாவாக இருக்காருன்னா அங்கே யாருமே எப்படி ஆட்சி பண்ணுவார்? எப்படி நம்புறது? வெரி குட் க்வெஸ்சன். இது எப்படி நான் நம்புறது? கிருஷ்ணா வந்து சூரிய தேவன் சூரிய மண்டலத்தில் ஆட்சி பண்ணுறாருன்னு எப்படி நம்புறது? நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? கொஞ்சம் முன்னாடி பேசணும், எப்படி தெரிஞ்சுக்கோணும்? சூரிய மண்டலத்தில் சூரிய கிரகம், சூரியன் நம்ம பார்க்குறோம் இல்லையா, நம்ம ஒரு வட்டமாக தெரியுது. அதே மாதிரி தான் நீங்கள் மேலேருந்து பார்த்தா பூமியும் வட்டமாக தெரியும். ஆனால் பூமியில் இப்போ நம்ம இருக்கமா இல்லையா? நம்ம வேறு ராக்கெட்லாம் போயிட்டு அங்கேருந்து பார்த்தா இங்கே ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் நமக்கு இருக்கிறத தெரியுது. அது மாதிரி சூரிய மண்டலத்தில் இங்கேருந்து பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாமல் ஒரு வெளிச்சம் மாதிரி தெரியுது. சூரிய கிரகத்தில் ஆள் இருக்காங்க இல்லைங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? சூரிய மண்டலத்தில் உயிர் வாழிகள் இருக்காங்களா இல்லையா, அங்கே வாழ முடியுமா முடியாதா எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதான், சூரிய மண்டலத்தில் உயிர் வாழிகள் இருக்காங்களா இல்லையா, அங்கே உயிர் வாழமா முடியாதா எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போதானே பேசணும், கொஞ்சம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க, எப்படி அந்த அறிவு எப்படி நமக்கு கிடைக்கும்? சூரிய மண்டலத்தில் உயிர் வாழிகள் இருக்காங்க, அங்கே உயிர் வாழ்றாங்க, சூரிய தேவன் அதை அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு, எப்படி தெரிஞ்சுக்குவோம்? சிம்பிள் க்வெஸ்சன். கொஞ்ச நேரம் மட்டும் தான் பேசிட்டு இருந்தோம், சாஸ்திரங்கள் மூலமா தெரிஞ்சுக்குவோம். இங்கே கிருஷ்ணர் சொல்ற பகவத்கீதை சொல்றாரு இல்லையா, இந்த வேதத்தை வந்து பகவத்கீதையை வந்து பல ஆயிரம் வருஷங்களுக்கு தான் நான் சூரிய தேவனுக்கு உபதேசித்தேன்னு சொல்றாரு. சூரிய தேவன் ஒருத்தர் இல்லைன்னா கிருஷ்ணர் எப்படி பகவத்கீதையை உபதேசிப்பாரு? புரிஞ்சுதா உங்களுக்கு? சூரிய தேவன் ஒருத்தர் இருக்க போய் தான் கிருஷ்ணா அவருக்கு பகவத்கீதையை சொன்னாரு. சூரிய மண்டலம் இருக்க போய் தான் அங்கே சூரிய தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. சூரிய தேவன் ஒரு ராஜா இருக்க போய் தான் அங்கே பிரஜைகள் இருக்காங்க. குழப்பமா இருக்கா? புரிஞ்சுதா? உடல் எடுக்கணும். இப்ப நம்ம சூரிய மண்டலத்துக்கு போகணும்னா இந்த உடம்போட போக முடியாது. இந்த உடம்பு விட்டு ஆத்மா வந்து நெருப்பின் தன்மையான உடம்பு எடுத்துக்கிட்டா தான் சூரிய மண்டலத்துக்குள்ள போக முடியும். அந்த மாதிரி ஓரொரு கிரகத்துக்குள்ள உயிர் வாழ்றதுக்கு அதுக்கு உண்டான உடல் அமைப்பு இருக்கணும். இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, தண்ணிக்குள்ளே உயிர் வாழணும், அந்த மாதிரி உடல் இருக்கணும் நமக்கு. தண்ணியில் போய் நான் உயிர் வாழணும்னா நான் ஒரு மீனாவோ ஆமையாவோ இல்லை முதலையாவோ அந்த மாதிரி தண்ணியில் உயிர் வாழக்கூடிய உடம்பு எனக்கு இருந்தால் தான் நான் தண்ணியில் போய் உயிர் வாழ முடியும். அதே போல் அந்த தண்ணியில் இருக்கிற உயிரினங்களும் தரையில் உயிர் வாழறதுக்கு உண்டான உடல் அமைப்பு இருந்தால் அதனால தரையில் வந்து உயிர் இருக்க முடியும். இல்லாட்டி அது வெளியில் வந்தால் செத்து போடும். தண்ணியிலேருந்து வெளியில் வந்தால் அது இறந்து போயிடும். நம்ம தண்ணிக்குள்ளே போனால் இறந்து போயிடுவோம், கரெக்ட். அப்போ இந்த உடம்போல் இப்படி தான் வாழ முடியும். இப்போ இந்த உடம்பு விட்டு வேறு கிரகத்துக்கு போகணும்னா அதுக்கு உண்டான உடம்பு இருக்கணும். இப்போ இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டுக்கு சும்மா போயிட முடியுமா? இப்போ பாஸ்போர்ட் வேணும், விசா வேணும், பர்மிஷன் வாங்கணும், கரெக்டா? அப்போ தான் அங்கே போக முடியும். அதுக்கு உண்டான தகுதி இருக்கணும் இல்லையா. அது மாதிரி தான் வேறு கிரகங்களுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு உண்டான புண்ணியங்களை செய்யணும். அதாவது இறந்து போனவங்க சொர்க்கத்துக்கு போனாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அவன் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும், நிறைய தான தர்மம் பண்ணியிருக்கணும், அப்புறம் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கணும், நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுத்துருப்பாங்க, அன்னதானம் பண்ணியிருப்பாங்க, துணிமணி வாங்கி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி புண்ணிய காரியம் பண்ணவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. சொர்க்கத்தில் போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். அங்கே பசி இருக்காது, கவலை இருக்காது, ஏக்கம் இருக்காது, அங்கே வயசு அவ்வளோ சீக்கிரம் ஆகாது, நீண்ட நாள் உயிர் வாழலாம், நல்லா இன்பம் அனுபவிக்கலாம், அழகாக இருக்கலாம். இந்த மாதிரிலாம் இருக்குது அந்த உலகத்தில். பாவம் பண்ணால் நரகத்துக்கு போவோம். நிறைய பாவம் செய்தினா யாருக்குமே உதவி பண்ணதில்லை, ரொம்ப தப்பு பண்ணியிருக்கான், பாவம் நிறைய பண்ணியிருந்தான்னா அவன் நரகத்துக்கு போவான். நரகத்தில் போனால் ரொம்ப கொடுமையெல்லாம் அனுபவிக்கும், வெளிச்சத்தையே பார்க்க முடியாது, பாம்பு மாதிரி விஷ ஜந்துக்கள்லாம் இருக்கும், அங்கே நிறைய தண்டனை பனிஷ்மெண்ட் இருக்கும். ஆ, எண்ணெய் சட்டியில் போட்டு வறுப்பாங்க நரகம், கரெக்டாக படம் பார்த்துருக்கான். ஆ, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்போ கிருஷ்ணர் வந்துட்டு இந்த பகவத்கீதை எதுக்காக சொன்னார் அப்படின்னா, இந்த பகவத்கீதை வந்து ஒரு யோகா. இப்போ நம்ம இவ்வளோ பேசிட்டு கொள்ளையே ஆத்மா பற்றி எப்படி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம், பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்லியிருக்கார், ஆத்மா பற்றி சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி வேதங்கள் புராணங்கள்லாம் ஆத்மா பற்றி இருக்குது, அதுதான் கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணா வந்து நமக்கு வந்து அறியாமை, பகவத்கீதையோடைய நோக்கம் என்னன்னா, முதல்ல பகவத்கீதையோட நோக்கம் என்னன்னு, பகவத்கீதையோட நோக்கம் வந்து நம்மளை எல்லாம் அறியாமையிலிருந்து விடுவிக்கிறது தான். அறியாமைன்னு என்ன தெரியுமா, அறியாமைன்னு என்னது, முதல்ல நான் இந்த உடல் நினைச்சுன்றது அறியாமை, நான் ஆத்மான்னு மறந்து போயிட்டேன் இல்லையா, நான் ஆத்மான்னு மறந்து போயிட்டு நான் இந்த உடம்பு அப்படின்னு நினைச்சுக்கிறேன். இந்த உடம்புக்கு ஏதாவது ஒன்றும் வருத்தப்படுறேன், ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இந்த உடம்புனால வரக்கூடிய இன்ப துன்பத்தில் பாதிக்கப்படுறோம் இல்லையா, அப்போ நம்ம நினைச்சு நம்ம உடம்புன்னு நினச்சிட்டோம். ஆத்மா நினச்சிட்டா ஏது கவலை, ஏது பயம், ஆத்மா வந்து கொல்ல முடியாது, அது கிருஷ்ணனுடைய அம்சம் ஆயிடுச்சே. ஸோ அதனால் முதல்ல வந்து நம்ம இந்த உடம்புல ஆத்மா தெரிஞ்சுக்கணும், அதுதான் பகவத்கீதையுடைய முதல் பாடம். அதனால இந்த பகவத்கீதை வந்து ஒரு யோகா, சயின்ஸ், விஞ்ஞானம். உண்மையில் சொல்ல போனால் இதுதான் எல்லாரும் சொல்லிக் கொடுக்கணும் பகவத்கீதை. இந்த ஆத்மா எவ்வளோ பேருக்கு தெரியும், நீங்கள் இப்போ ஒருத்தட்டு நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் இந்த யாருடைய பையன், இந்த நான் இந்த ஊரை சேர்ந்தவன் சொல்லுவான், அவன் ஆத்மானே தெரியாதவன். அப்போ அறியாமை தானே அது. அப்போ அறிவுன்னு என்னதுன்னா முதல்ல இதை சொல்லிக் கொடுக்கணும், நான் இந்த உடம்பெல்லாம் ஆத்மா, நான் கிருஷ்ணாவுடைய சேவகன், நான் வந்து நித்தியமானவன், அழிவற்றவன், இந்த உடம்பு தான் அழியுது, எனக்கு அழிவு கிடையாது. இந்த மாதிரி நான் பல பல பிறவி மாறிட்டே இருக்கேன், சின்ன வயசுலேருந்து இளமைக்கு மாறின மாதிரி, இளமையிலேருந்து முதுமைக்கு மாறின மாதிரி, மரணத்தின் போது நான் வேற உடம்புக்கு மாறுறேன். அப்போ இதுதான் பிறப்பு இறப்புங்கிற சுழற்சி, பிறக்கிறோம் இறக்குறோம், பிறக்கிறோம் வயசாகுது நோய் வருது இறந்து போகிறோம், பிறக்கிறோம் வயசாகுது நோய் வருது இப்படியே நடந்துட்டு. இதுலேருந்து விடுபடுறது தான் பகவத்கீதையை நம்ம சொல்லுவோம். பகவத்கீதை கிருஷ்ணன் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, முதல்ல நம்ம அறியாமை போக்குற பகவத்கீதையோட ஃபஸ்ட்டு நோக்கம் என்னென்னா, நம்மளை அறியாமையிலேருந்து விடுவிக்கும், ரெண்டாவது நம்மளை வந்து பிறப்பிறப்புலேருந்து விடுவிக்கும். பகவான்கிட்ட கிருஷ்ணாகிட்ட திரும்ப போகணும். முதல் கிளாஸில் படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா, ஏன் கிருஷ்ணாவோட உலகத்துக்கு போகணும் அப்படின்னா, அங்கே துன்பமே கிடையாது, அங்கே எப்போவுமே சந்தோஷம் தான். ஸ்வர்க்கத்துக்கு போனால் கூட நமக்கு துன்பம் இருக்கும், ஏன்னா அங்கே கூட அசுரனாக வந்துடுவான், இரணி ஆக்ஷன், இரணி கஷிபு, இந்த கதையெல்லாம் சொன்னேன் இல்லையா, ராவணன், கும்பகர்ணன், இந்த மாதிரி அசுரங்கள்லாம் வந்துடுவான். அப்போ அங்கே பயந்து தான் இருக்கும், சொர்க்கத்தை விட்டு ஓடிடுவான். இந்திரன்லாம் பயந்து போய் பகவான்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுவான். தென் பகவான் ஒரு அவதாரம் பண்ணுவார், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், நரசிங்க அவதாரம், வராக அவதாரம், இந்த மாதிரி ஒரு அவதாரம் பண்ணி அசுர முடியல சண்டை போடும். யாரு, பகவான் விஷ்ணு. இப்போ வந்து முதல்ல இந்த பகவத்கீதை வந்து புதுசு இல்லை, பகவத்கீதை வந்து பல ஆயிரம் கோடி வருஷங்களுக்கு முன்னாடி, எத்தனை ஆயிரம், பல ஆயிரம் கோடி வருஷங்களுக்கு முன்னாடி கிருஷ்ணர் வந்து சூரிய தேவன் சொல்லியிருக்காரு. சூரிய தேவன் ஏன் சொன்னாருன்னா, அவர் ஒரு ராஜா, ராஜா நல்லது பண்ணா ஜனங்க என்ன பண்ணுவாங்க, ராஜாவே ஃபாலோ பண்ணுவாங்க, கரெக்டா, எதா ராஜா ததா பிரஜா. ஒரு மன்னர் வந்து பக்தரா இருந்தாருன்னா, இப்போ நம்ம நாட்டை ஆள்றாங்க இல்லையா, மந்திரிகள்லாம் இருக்காங்க, பிரதம மந்திரி அப்புறம் முதலமைச்சர்லாம் இருக்காங்க, அவங்க வந்து நல்லவங்களா இருந்தா ஜனங்க எப்படி இருப்பாங்க, அவங்க வழியை பின்பற்றுவாங்க. அவங்களே அயோக்கியர்களும் கொள்ளையர்களும் மாதிரி தான் ஜனங்க என்ன பண்ணுவாங்க, அதுதான் அவங்களும் பண்ணிட்டு இருப்பான், கொள்ளையடிப்பான், ஏமாத்துவான், லஞ்சம் வாங்குவான், திருடுவான், கரெக்டா புரிஞ்சுது அவங்களுக்கு. அதனால பகவத்கீதை வந்து வேத காலத்திலிருந்து முதல் முதல் மன்னர்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த மன்னர்கள் என்ன பண்ணுவாங்க, அதை படிச்சு அதன்படி ஆட்சி பண்ணுவாங்க. அவங்க வந்து இதை தெரிஞ்சுக்குவாங்க, இந்த உடம்பு கிடையாது, ஆத்மா பகவான் இருக்காங்க, இங்க எல்லாமே அவருடைய ஏற்பாட்டு தான் நடக்குது, எல்லாரும் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தணும், எல்லாரும் பக்தி பண்ணணும், வேதங்களை பின்பற்றணும், எல்லாரும் தர்மம் பண்ணணும், எல்லாரும் பாவம் செய்யக்கூடாது, இதெல்லாம் மன்னர் சொல்லிக் கொடுப்பார். அப்போ மன்னருக்கு பயந்து போய் பாவம் பண்ண மாட்டான், ஏன்னா மன்னர் உடனே பனிஷ்மெண்ட் கொடுத்துருவார், பாவம் பண்ணால் உடனே பனிஷ்மெண்ட், கரெக்டா. மன்னருடைய ஜட்ஜ்மெண்ட் அப்படி இருக்கும், இப்போ கோர்ட்டில் நடக்கிற மாதிரி இல்லை, பாவம் பண்ணிட்டே கோர்ட்டுக்கு போவான், அப்புறம் இந்த கோர்ட்ல இருந்து அந்த கோர்ட்டுக்கு போவான், அப்புறம் எல்லாம் பாவிகள்லாம் தப்பிச்சுடுவாங்க. நல்லவங்க எல்லாம் வந்துட்டு யாவன் நல்லவன் எவன் கட்டவனே தெரியாது, கோர்ட்ல வந்து அந்த மாதிரி தான் கோர்ட் இப்போ. பட் மன்னருடைய ஆட்சி அப்படி கிடையாது, மன்னனுக்கு பயந்தே யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க, தப்பு பண்ணா உடனே பனிஷ்மெண்ட், இப்ப மாதிரி இல்லை. ஸோ அதனால வந்துட்டு மன்னர் ஆட்சி எப்படி இருக்குன்னா பயம் இருக்கும் எல்லாருக்கும். மன்னர் ரொம்ப நல்லவரா இருந்தாருன்னா ஜனங்க பயந்து போய் நல்லவங்களா இருப்பாங்க, மன்னருடைய கட்டுப்பாட்டில் அவனு நல்லவங்களா நல்லவங்க தான் இருக்கணும், நல்லவங்களா தான் ஆக முடியும். மன்னர் அயோக்கியனா இருந்தா தான் ஜனங்களும் அயோக்கியராவாங்க, மன்னர் நல்லவரா இருந்தா என்ன பண்ணுவாங்க, ஜனங்களும் அவரை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணாரு, முதல் முதல் இந்த பகவத்கீதையை சூரிய தேவன் சொன்னார். ஏன்னா சூரியனுக்கு ஒரு வம்சம் இருக்கு, அதான் ரகு வம்சம். அந்த ரகு வம்சத்துல தான் வந்துட்டு பகவான் ராமர் தோன்றினார். அதாவது வம்சாவளி எப்படி தோன்றும்னா, ஒன்று சந்திரன் வழியில வரக்கூடியது, இன்னொன்று சூரியன் வழியில வரக்கூடியது. சந்திரனுடைய வம்சம் வந்து யது வம்சம், இந்த யது வம்சத்துல கிருஷ்ணன் தோன்றினார் அந்த வம்சத்துல. அதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோன்னா யது சந்திரன் இருந்து ஒரு வம்சம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் காலங்காலமா, அது மாதிரி சூரியன் இருந்து ஒரு வம்சம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த வம்சத்தில் வரக்கூடிய மன்னர்கள்லாம் தான் இந்த உலகத்தை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பல வருஷங்களாக, பல ஆயிரம் வருஷங்களாக வேத காலத்திலிருந்து மன்னர்கள்லாம் ஆட்சி பண்ணி அவங்க வந்து தர்மத்தின் வழியில் நடந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ காலப்போக்கில் எல்லாம் மாறிடுச்சு, கலியுகத்தில் வந்து மன்னராட்சியெல்லாம் போய் மக்களாட்சி வந்தது. மக்களாட்சி என்னது, மன்னராட்சி என்ன பண்ணுவாங்க, மன்னர் சொல்கிறது, மன்னர் யார் தேர்ந்தெடுப்பாங்க தெரியுமா, ஒரு மன்னர் யார் தேர்ந்தெடுப்பாங்க, ஒரு மன்னரை வந்து வேத காலத்தில் பிராமணர்கள் தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா பிராமணர்கள் புத்திசாலிங்க, பிராமணர்னா சும்மா பூணல் போட்டுருந்தா பார்த்தாரு, அவன் வந்து குடும்பம் வச்சுருந்தா பார்த்தாரு, அவன் சாஸ்திரம் படிச்சிருக்கான், சாஸ்திரம்லாம் படித்து ப்ராக்டிஸ் பண்ணும், நடைமுறையில் பயிற்சி பண்ணும். அந்த மாதிரி பிராமணர் தான் மன்னரை கைட் பண்ணுவாங்க, வழி நடத்துவாங்க, அப்படி தான் மன்னர் இருப்பாங்க. இப்போ எப்படி மன்னரை தேர்ந்தெடுக்கிறாங்க, எப்படி தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க, மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ மக்கள் வந்து மக்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியலனா எப்படி நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும். மக்கள் வந்து நம்ம எல்லாம் முட்டாளா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியல, நம்ம ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தா அவர் எப்படி இருப்பாரு, ப்ரோப்பா ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேன், முட்டாள்கள்லாம் தேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தா அந்த தலைவர் வந்து முட்டாளே நம்பர் ஒன்னா இருக்கு, அப்போ நம்பர் ஒன் முட்டாளர், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதனால இந்த காலம் இப்படி தான், கலியுகத்தில் வந்துட்டு யாருக்குமே பகவத்கீதை தெரியாது, அரசியல்வாதிக்கு தெரியாது, மந்திரிகளுக்கு தெரியாது, முதலமைச்சருக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்புறம் எப்படி இதை ஃபாலோ பண்ணுவாங்க, மன்னர்களுக்கு தெரியல, அதனால ஸ்கூல் பாடத்துலையும் கிடையாது, பசங்களுக்கும் தெரியாது, ஸ்கூல் பசங்களுக்கும் பகவத்கீதை பாகவதம் தெரியாது, ராமாயணம் தெரியாது, மகாபாரதம் தெரியாது, வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் தெரியாது. அப்போ என்னாச்சு, காலப்போக்கில் எல்லாம் போச்சு, எல்லாத்தையும் மறந்து போயிட்டோம். எப்படி நான் படிக்கிறோம், படிக்கிறது பூரா சும்மா வெப்பன் படிக்க வேண்டியது, அப்படியே எழுத வேண்டியது, அப்புறம் எங்கேயா வேலைக்கு போக வேண்டியது, படித்ததுக்கும் வேலைக்கும் சம்மந்தமும் இருக்காது, கரெக்டாக ஏதோ சம்பாதிக்கணும், குடும்பம் நடத்தணும், அப்படியே ஜாலியாக இருக்கணும், சினிமா பார்க்கணும், விளையாடணும், டிவி பார்க்கணும், மொபைலில் விளையாடணும், இதான் லைஃப் பிடிச்சி படிச்சு. அதுக்குள்ளே திரும்பி பார்க்கறது வயசாகிடும், அப்புறம் ஏன் பிறந்தோம் ஏன் இறந்தோன்னு எப்படி இறக்க போகிறோம், மரணம் வந்து அடுத்த நிமிஷம் மரணம் வந்து நிற்கும், ஐயோ என்ன ஆக போதோ தெரியலையே, பயந்துருந்தா வாழ்க்கை, வாழ்க்கை எப்பவுமே பயத்துலேயும் கவலையிலையும் போயிட்டே இருக்கு. வேத காலத்தில் அப்படி இல்லை, நான் படிச்சுட்டு நல்லா சொல்லி கொடுத்து புத்திசாலியாக இருப்பாங்க. அப்புறம் எப்படி வேத காலத்தில் அப்போ வேலையை பார்க்க மாட்டாங்களா, வேலை பார்ப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கும், விவசாயம் பண்ணுறவங்க இருப்பாங்க, தச்சு வேலை பண்ணுறவங்க இருப்பாங்க, அப்புறம் கைத்தறி வேலை பண்ணுறவங்க இருப்பாங்க, வேத மந்திரங்கள் சொல்லி கொடுக்குறவங்க இருப்பாங்க, அப்புறம் தொழிலாளி வேலை பண்ணுறவங்க இருப்பாங்க, நிர்வாகம் பண்ணுறவங்க இருப்பாங்க, ராஜாக்கள் இருப்பாங்க, அவங்களும் வேலை இருக்குது, எல்லாம் சும்மா இல்லை, அவங்கவுங்க அவங்க டியூட்டி பண்ணாங்க, கூடவே இந்த வேத முறைப்படி வாழ்ந்தாங்க. அதனால் கிருஷ்ணா வந்து என்ன பண்ணார், இதெல்லாம் கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா ராஜாவுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ முதல்ல சூரிய தேவன் சொன்னார், சூரியன் வந்து கிருஷ்ணாட்டிருந்து பகவத்கீதை கேட்டதுக்கப்புறம் அவருடைய பயன் சொல்கிறார், சூரிய இமம் விபஸ்வதி யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம், இந்த பகவத்கீதையை வந்து இந்த அழிவற்றது, பகவத்கீதை அழிவே அற்றது, அழிவே கிடையாது பகவத்கீதைக்கு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் சொன்னார் அர்ஜுனனுக்கு, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 5000 வருஷத்துக்கு கிருஷ்ணர் சொன்னாரு அதே பகவத்கீதையை, பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி சூரிய தேவன் சொன்னார் அதே பகவத்கீதை, இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ பகவத்கீதை கால வரையற்றது, எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி சொன்னால் நம்ம கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது, ஏதோ தோராயமாக சொல்லலாம் இவ்வளோ கோடி வருஷம் இருக்குன்னு. இந்த பொருளில் படித்தோம் ப்ரோபா சொல்லியிருந்தார், தோராயமாக இவ்வளோ கோடி வருஷம் இருந்திருக்கலாம், எவ்வளோ கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே பகவத்கீதை இருக்கு. அந்த பகவத்கீதையை வந்து கிருஷ்ணா சூரிய தேவன் சொன்னார், இமம் விபஸ்வதே, விபஸ்வான்றது சூரியனுடைய பேர், இப்போ சூரியன் இருக்கார் இல்லையா, சூரிய தேவன் அவருடைய பேர் வந்து விபஸ்வான், இமம் விபஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம், கிருஷ்ணர் சொல்றாரு நான், இந்த ஸ்லோகம் கிருஷ்ணர் சொல்றதுனால அவர் என்ன சொல்றார், நான் இந்த பகவத்கீதையை வந்து இந்த யோக முறையை இந்த விஞ்ஞானத்தை பல கோடி வருடங்களுக்கு முன்னாடி சூரிய தேவனுக்கு சொன்னேன், இந்த அழிவற்ற விஞ்ஞானம். இப்போ சூரியன் என்ன பண்ணார், அதை கேட்டுட்டு அவருடைய பயன் மனுக்கு சொல்றார். இமம் விவஸ்வதே யோகம் புரோத்வானகம் அவ்வியம் விவஸ்மான் மனுவே பிராக. மனு இப்ப நம்ம மனுஷன் சொல்றோம் இல்லையா, நம்முடைய தந்தை தான் மனு, மனுக்களுடைய குழந்தைங்க தான் நம்ம. இப்ப மனுன்னா நிறைய மனு இருக்கு, ஒரு 14 மனு இருக்காங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க? 14 மனு. சாய்பு மனு, வைவசத மனு, ரத்த சாவர்ணி, மேரு சாவர்ணி, சக்ஷுஷ மனு, இந்த மாதிரி ஒரு 14 மனு இருக்காங்க. அதுல இப்ப வந்து வைவசத மனுங்கிறவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு தேவலோகத்துல. அவருடைய மனு 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 மனிதகுல தந்தையா இருக்காரு. யாரு? வைவஸ்வத மனு. இமம் விவஸ்வதே யோகம் ரோக்தவான் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனுவே பிராக. சூரிய தேவனுடைய பையன் பேர் வந்து வைவஸ்வத மனு. அந்த மனுவுடைய வம்சத்துல வரக்கூடியதான் ஸ்வாகு மகாராஜ். ஸ்வாகு மகாராஜா வந்து ராமருடைய வம்சத்துடைய மூதாவது சூரிய தேவனுடைய அந்த டைனஸ்டில வரக்கூடிய அந்த ரொம்ப பழமை வாய்ந்த மன்னர் ஸ்வாகு மகாராஜ். ஸோ எப்படி பகவத்கீதா வந்து பன்னெடும் காலமாக தொடர்ந்து சொல்லிட்டே வந்துட்டு இருக்காரு. எங்கிருந்து ஆரம்பிச்சது? சூரிய தேவன்றது ஆரம்பிச்சு அவருடைய பையன் அவருடைய பையன் எப்படி காலங்காலமா வந்துட்டே இருக்கு. அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப பழமையானது, ஒரு விஞ்ஞான பூர்வமானது, ஆன்மீகமானது, அப்புறம் அழிவற்றது. புரிஞ்சுதா? இது யோகா. பகவத்கீதா வந்து ஒரு யோகா. இந்த பகவத்கீதையில என்ன யோகா? பகவான் யாருன்னு புரிஞ்சுக்கணும். பகவான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு தெரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மையான அறிவு, கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பகவத்கீதா அதுதான் சொல்லிட்டு நம்ம யாருன்னு சொல்லி கொடுக்குற கிருஷ்ணா. நம்ம யாருன்னு சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் அதுக்கு என்ன சொல்லுவோம்? நம்ம யாரு? மனுஷங்களா? நம்ம ஆத்மா. மனுஷங்கிறது உடல், மனித உடல். ஆனா ஆத்மா, இந்த ஆத்மா மனித உடல் எடுத்திருக்கு, ஆத்மா தாவர உடல் எடுத்திருக்கு, ஆத்மா விலங்கு உடல் எடுத்திருக்கு. இந்த உடலை தான் நம்ம பாக்குறோம், உடல் உள்ள ஆத்மா மறந்து போயிட்டோம். வந்து புரோப்பா ரொம்ப அழகா சொல்லுவாரு, நீங்க வீட்டுல ஒரு புறா வளர்க்குறீங்களா? கூட்டுல ஒரு கூட்டுல வந்து புறா வளர்க்குறீங்க. அந்த கூடு வந்து ரொம்ப அழகா சுத்தம் பண்ணி அதுல பெயிண்ட் எல்லாம் அழிச்சு முத்து பவளம் எல்லாம் பதிச்சு வச்சு ரொம்ப அழகா இருக்கு. அந்த கூட்டுக்குள்ள புறா சந்தோஷமா இருக்குமா? நான் தான் புறாக்கு தீனி எல்லாம் கொடுக்கறேனே அப்படின்னு நினைச்சா அது சந்தோஷமா இருக்குமா? என்ன பண்ணணும்? கூட்டை திறந்து விட்டோடனே புறா சந்தோஷமா பறந்து போகுது இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த உடம்பு ஒரு கூடு மாதிரி. இந்த கூட்டுக்குள்ள ஆத்மா கஷ்டப்பட்டு இருக்கு, ஆனா நான் நினைச்சுக்கிறேன் நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு எல்லாம் கிடைக்குது, நல்ல சாப்பாடு கிடைக்குது, நல்லா தான் இருக்கேன். ஆனா இல்ல, இந்த உடம்பு எப்பவுமே நம்ம சந்தோஷம் தர்றது இல்லை, கரெக்டா? ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். உடம்பால பிரச்சனை வரும், மனதால பிரச்சனை வரும், மற்றவனால பிரச்சனை வரும், இயற்கையினால பிரச்சனை வரும். அப்ப ஆத்மா கஷ்டப்பட்டு தான் இருக்கு. நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம், அது தெரியாம இருக்கும் பாத்தியா? அதுதான் அறியாமை. நான் இந்த உடம்பு எடுத்து கஷ்டப்பட்டு இருக்கேங்கிறத மறந்து போனதான் அறியாமை. ஆனா நினைச்சுக்கிறேன் நான் சந்தோஷமா தானே இருக்கேன், ஆனா இல்ல, எனக்கு நோய் வருது, எனக்கு வயசாகுது. இந்த உடம்புக்கு வயசாகுதா இல்லையா? இந்த உடம்புக்கு நோய் வருதா இல்லையா? அப்ப அதெல்லாம் நமக்கு சந்தோஷமா தருது. ஒரு மனசுல ஏதாவது பிரச்சனை வந்தா வருத்தப்படுது, அது நமக்கு சந்தோஷமா தருது இல்லையே? அப்போ இந்த உடலால நமக்கு துன்பம் தான் அதிகம், சந்தோஷம் கிடையாது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிறது தான் அறியாமையிலிருந்து விடுபடுவது. ஸோ கிருஷ்ணா முதல்ல அதை தான் சொல்லித்தர, நம்ம இந்த உடம்பு கிடையாது, நம்ம ஆத்மா. அப்போ ஆத்மா என்ன பண்ணணும்? ஆத்மா சந்தோஷமா இருக்கணும்னா பகவானுக்கு சேவை, பகவானை நினைக்கணும். இப்போ நாம சொல்றோம் இல்லையா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே. இந்த பக்தி பண்றது ஆத்மாவுக்கு சந்தோஷம் தரும். இல்லாட்டி ஏன் போற, ஏன் கோயிலுக்கு போறாங்க, சாமிக்கும் போடுறாங்க, பூஜை பண்றாங்க, விரதம் இருக்காங்க? ஏன்னா அது ஆத்மாவுக்கு சந்தோஷம் தரும், மற்ற விஷயங்கள் சந்தோஷம் தராது. இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிட்டு இருக்கு இல்லையா, வேற ஏதாவது சொல்லிப்பாரு, நீ கொஞ்ச நேரம் சொல்லுவோம் விட்டுடுவோம். நம்ம வேற ஏதாவது பேர் சொல்றோம் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து உதாரணத்துக்கு பெப்சி பெப்சி பெப்சின்னு சொல்லிட்டே தான் சொல்லிட்டே இருக்கு. கொஞ்ச நாள் தான் சொல்லுவான், ஏடா பெப்சி போர் அடிக்குது. சினிமா பாட்டு பாடுவான், கொஞ்ச நாள் பாடுவான், அப்புறம் இன்னொரு புது பாட்டு வந்துடும் அது பாடுவான். ஆனா ஹரே கிருஷ்ணா மந்திரம் வந்து போரே அடிக்க, நீங்க எவ்வளவு நாளும் சொல்லி பார்த்துட்டு சொல்லிட்டே இருக்கணும். அதுதான் கிருஷ்ணாவுடைய பெயர். கிருஷ்ணாவுடைய பெயர், அவருடைய ரூபம், அவருடைய அவருடைய கதைகள் எல்லாமே ஆன்மீகமானது. கிருஷ்ணா ஆத்மீகமானவர், அவருடைய பெயர், அவர் புகழ், அவர் ரூபம் எல்லாமே ஆத்மீகமானது. அந்த மாதிரிதான் நம்மளும் கிருஷ்ணனுடைய சிறிய அம்சம், நம்மளும் சந்தோஷமா இருக்க வேண்டியவங்க. ஆனா தேவையில்லாம இந்த உடம்பு எடுத்து கஷ்டப்படுற குருவி வந்து கூட்டுக்குள்ள மாட்டிட்ட மாதிரி நம்ம இந்த உடம்புல மாட்டிட்டோம். ஸோ விடுபடுறது என்னது? இந்த உடம்புல இருந்து விடுபடணும். ஆத்மா வந்துட்டு திரும்ப இந்த உலகத்துக்கு பிறகு இந்த உடல் எடுக்கக்கூடாது. திரும்ப இந்த உடல் எடுத்தா என்ன ஆகும்? திரும்பவும் கஷ்டம்தான். யோசிச்சு பாருங்க, திரும்ப இந்த உலகத்துல பிறந்தா எப்படி இருக்கும்னு. இப்பயே எவ்வளவு கஷ்டப்படுறோம், இன்னொரு 50 வருஷம் கழிச்சு பிறந்தா எப்படி இருக்கும்? ஐயோ போதுண்டா சாமிங்கிற மாதிரி இருக்கு. இப்பயே அப்படிதான் இருக்கு, போதும் போதும், எதுவுமே கஷ்டம்தான். இங்க எல்லாமே கலப்படம், நல்ல ஆகாரம் கிடையாது, நல்ல காத்து கிடையாது, நல்ல தண்ணி கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அதுலயும் நான் சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சுக்கிறோம், அதுதான் அறியாமை. ஓகே. அதனால இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? சூரிய கிரகம் இருக்கு, சூரிய கிரகத்துல நிறைய உயிர்வாளிகள் இருக்காங்க. அந்த கிரகத்தை வந்து சூரிய தேவன் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அங்க எந்த மாதிரி உயிர்வாளிகள் இருப்பாங்க? அந்த ஆத்மா வந்து அதுல உயிர்வாழ்ற தகுந்த மாதிரி உடல் இருக்கும். புரிஞ்சுதா? அந்த உடல் வந்து நெருப்பு தன்மையா இருக்கும், நெருப்பினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். நம்ம உடல்ல பஞ்சபூதனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு. நீர்ல உயிர் வாழ்ந்து உயிரினங்களுக்கு வந்துட்டு நீரினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும், அதுல உயிர் வாழ்ற மாதிரி.